தேவன் தமது ஆசீர்வாதம் தேசங்களின் மீது வரும் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனால் ஆபிரகாமின் காலத்திலிருந்து 1300 ஆண்டுகள் சென்ற பின்பு பெரிய அளவிலான முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. தேவன் தமது ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஆனால் அவர்கள் பிற தேவர்களின் பக்கமாய் திரும்பிவிட்டனர். இப்பொழுதோ அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கீழாக தாங்களாகவே வந்து கொண்டிருந்தனர். ஆகவே தேவனின் ஆசீர்வாதம் தேசங்களின் மீது வருவதை குறித்திருந்த நம்பிக்கைத்தான் என்ன? பாடம் 21. ஊழியன். ஏசாயா 53 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்தியாவின் ரிஷிகேஷ் பகுதியை முதன் முதலில் கண்ட மறக்க முடியாத தனது அனுபவத்தை ஒரு போதகர் விதமாக கூறுகிறார். அங்கே சிங்கங்கள், குரங்குகள் மற்றும் பாம்புகளின் உருவங்களில் வடிவமைக்கப்பட்ட விக்கிரகங்களால் நிறைந்து தெருக்கள் காணப்பட்டன. இங்குதான் பீட்டல்ஸ் இசைக்குழுவினர் ஆன்மீக அர்த்தம் தேடி 60களில் வந்திருந்தனர். அந்த பகுதி தேவ பிரசன்னத்தை இழந்து போனதாக அந்த போதகருக்கு காணப்பட்டது. அவர் அந்த பட்டணத்திற்குள் நடந்து சென்றபோது தேவனின் சித்தம் இங்கு நிறைவேற்றப்பட என்ன செய்யப்பட வேண்டும் என்ற கேள்வி அந்த போதகருக்குள் எழுந்தது. பட்டணத்தின் கவர்ச்சிகரமற்ற குடிசை பகுதி அல்லது கல்லூரி வளாகம் அல்லது வளர்ந்து வரும் புறநகர் பகுதி போன்ற இடங்களிலும் இதே கேள்வி அந்த போதகரின் மனதில் தோன்றுகிறது. ஏசாயாவின் நாட்களிலும் இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. தேவனின் சித்தம் நிறைவேற்றப்பட என்ன செய்யப்பட வேண்டும்? தேவனின் பதில், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் என்பதாகும். ஒரு தாசன் அல்லது ஊழியன் என்பவர் தனது எஜமானின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒருவர் ஆவார். நீங்கள் ஓர் வேலைக்காரராயிருந்தால் உங்கள் வேலை மிகவும் எளிமையானது. உங்கள் எஜமான் உங்களிடம் என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள். ஆகவே தேவன் தமது ஊழியரை அறிமுகப்படுத்தும் போது அவர், இந்த உலகத்தில் எனது சித்தத்தை நிறைவேற்றுகிற நபரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஊழியரை பற்றிய அவரது வார்த்தைகள் அவரது சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியத்தின் தன்மையை பற்றியும் அவர் தமது ஆசீர்வாதத்தை உலகிற்கு கொண்டு வர பயன்படுத்தும் நபரின் தன்மையை பற்றியும் ஒரு மாதிரியை நமக்கு தருகிறது. தேவனின் ஊழியர் குறிப்பிடத்தக்க சிலாக்கியங்களை பெற்றிருந்தார். இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஊழியரானவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் பிரியமானவரும் அபிஷேகிக்கப்பட்டவரும் நிலவரமானவருமாய் இருக்கிறார். அவரது அழைப்பு உலகிற்கு நியாயத்தை கொண்டு வருகிறதாயிருக்கிறது. நியாயம் என்பது சட்டபூர்வமான நீதிமன்றங்களில் சரியான தீர்ப்புகளை பெறுவதை விடவும் மேலானது. ஊழியரின் பணியானது காரியங்களை சீர்படுத்துவதும் அவை இருக்க வேண்டிய வகையில் ஊழலோ வஞ்சகமோ சுரண்டலோ இல்லாதபடி அவற்றை அமைப்பது ஆகும். எந்த மதிப்பீட்டளவின்படியும் தேசங்களுக்கு நியாயத்தை வழங்குவது என்பது ஒரு அசாதாரணமான சாதனையாகவே இருக்கும். இதை யார் நிறைவேற்ற முடியும்? இது எப்படி நிறைவேற்றப்பட முடியும்? இந்த உலகிற்கு நியாயத்தை கொண்டு வரும் பணி உங்களுக்கு தரப்பட்டிருந்தால் நீங்கள் எங்கே தொடங்குவீர்கள்? நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தி, ஒரு கல்வி திட்டத்தை முன்னெடுத்து, அல்லது திருமண சட்டத்தை பிரகடனப்படுத்தி வீதிகளில் இராணுவத்தை நிறுத்துவீர்களா? தேவனின் ஊழியர் இவற்றுள் எதையும் செய்ய மாட்டார். ஆனால் நமக்கு அவர் கூக்குறிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் என்று கூறப்படுகிறது. தேவனின் ஊழியர் தன்னையே முன்னிலைப்படுத்தி கொள்ள மாட்டார். அவர் மற்ற அனைவர் மேலும் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கும்படியான ஒரு நபராக இருக்க மாட்டார். அவர் கூச்சலிட மாட்டார். சொல்லப்போனால் அவரை பற்றிய தனி சிறப்பு வாய்ந்த விஷயமே அவரது ஊழியத்தின் அமைதியான போக்குத்தான். தேவ சித்தமானது தங்களது சொந்த விருப்ப பட்டியலை முன்னெடுக்கின்ற கோபமான மக்களால் நிறைவேற்றப்படுவதில்லை. மாறாக பிறரது நன்மையை நாடுகின்ற தயவு நிறைந்த மக்களாலேயே நிறைவேற்றப்படுகிறது. கண்கவர் திட்டங்களை நிறைவேற்றுவதில் வல்லவராக விளங்கும் ஒரு நபரின் மூலமாகவோ பிரபலங்களின் கவர்ச்சி மூலமாகவோ இவ்வுலகில் தேவனின் சித்தம் நிறைவேற்றப்படுவதில்லை. ஊழியரின் பாணி இதில் முற்றிலும் வித்தியாசமானதாயிருக்கிறது. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியெறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஒரு நாணல் வளையும் போது அது வழக்கமாக காலின் கீழ் மிதிப்படும். ஒரு மெழுகுவர்த்தி மங்கி எரியும் போது அதை நீங்கள் அணைத்துவிட்டு மற்றொன்றை ஏற்றுகிறீர்கள். ஆனால் தேவனோ தமது ஊழியர் அப்படி செய்ய மாட்டார் என்று சொல்லுகிறார். அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எரியும் திரியை அணைக்க மாட்டார். ஒருவேளை நெறிந்த நாணலுடன் நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் மிதிக்கப்பட்டு கிடந்து உங்களால் தாங்க முடியாதென்று தோன்றும் அளவுக்கு நசுக்கும் பாரத்தின் கீழ் எழ முடியாமல் சிரமப்படுகிறீர்கள். அல்லது ஒருவேளை அணையப்போகும் மெழுகுவர்த்தியின் படத்துடன் தொடர்பு படுத்தி கொள்ளலாம். ஒரு காலத்தில் உங்களது விசுவாசம் பிரகாசமாய் சுடர்விட்டது. ஆனால் இப்பொழுதோ உங்களிடம் எண்ணெய் தீர்ந்து விட்டது. உங்களுக்குள் இருந்த பொறுமை, நம்பிக்கை மற்றும் அன்பு ஆகிய உங்களது உள்ளான ஆதாரங்கள் அனைத்துமே மெலிதாகத்தான் எரிகின்றன. உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சமானது அணையக்கூடிய நிலையில் விட்டுவிட்டு எரிகின்றது. உடைக்கப்பட்டவர்களும் நொறுக்கப்பட்டவர்களும் எரிந்து அணைந்து போனவர்களுமான மக்கள் கூச்சலிட்டு பேசும் ஆடம்பரமான காட்சியாளர்களிடத்தில் ஒருபோதும் ஈர்க்கப்பட மாட்டார்கள். தேவ சித்தத்தை நிறைவேற்றும் ஊழியரானவர் காயப்பட்டு சோர்ந்து போன மக்களின் வாழ்க்கையை மனதுருக்கத்தோடு தொடுகிறதான அமைதியானதொரு ஊழியத்தை உடையவராயிருக்கிறார். தேவன் தமது ஊழியரை நொறுக்கப்பட்டவர்களும் உடைக்கப்பட்டவர்களுமாய் இருப்பவர்களிடம் மட்டும் அனுப்பாமல் பார்வையற்றவர்களும் கட்டப்பட்டவர்களுமானவர்களிடமும் அனுப்புகிறார். ஆகவே ஊழியரானவர் திகைப்போட்டும் ஒரு மாபெரும் சவாலை சந்திக்கிறார். அவர் குருடருடைய கண்களை திறக்கவும் மற்றும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் வேண்டியதாயிருக்கிறது. ஜனங்கள் ஆவிக்குரிய பார்வையுடையவர்கள் என்னும் தகுதி பெற்றிருந்தால் இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தின் நல்ல செய்தியை பாய செய்வது ஓரளவுக்கு சுலபமாயிருக்கும். ஜனங்கள் உடனடியாக தங்களது தேவையை அறிந்து கிறிஸ்துவிடம் வந்து விடுவார்கள். ஆனால் தேவனின் ஊழியர் சந்திக்கும் பிரச்சனை என்னவெனில், அவர் தேவனுடைய மகிமையை விவரிக்கும் போது கூட அவரை கேட்பவர்கள் அந்த சத்தியத்துக்கு குருடராயும் அதற்கு கீழ்ப்படிவதற்கு தகுதியற்றவர்களாயும் இருக்கிறார்கள். பாவம் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு செயலாக மட்டும் இருக்குமானால் ஜனங்களை மேம்பட்டதொரு செயலை தேர்ந்தெடுக்க செய்யும்படிக்கு அவர்களுக்கு கற்பிப்பது ஓரளவுக்கு சுலபமாயிருக்கும். ஆனால் பாவமானது நம்மை கட்டிப்போடும் ஒரு சக்தியாகும். பரிசுத்த ஆவியானவரின் இந்த கிரியையை தவிர நாம் அனைவருமே ஒரு கலைக்கூடத்தில் பார்வையற்றவர்கள் போல் அல்லது ஒரு வெப்பமண்டல தீவில் சிறை கைதிகள் போல் இருக்கிறோம். தேவன் முதலாவது தமது ஊழியரை பற்றி பேசிய போது அவர் இஸ்ரவேலை பற்றி பேசியதாக ஏசாயாவுக்கு தோன்றியிருக்க வேண்டும். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் என்று சொன்னேன். தேசங்களிடையே தேவனுடைய ஊழியரின் பங்கை நிறைவேற்றும்படியாக தேவ ஜனமாகிய இஸ்ரவேலர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவனுடைய சத்தியம், நியாயப்பிரமாணம் மற்றும் பலிகள் ஆகியவை வழங்கப்பட்டிருந்தன. தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த உலகிற்கு வருவதற்குரிய வழியாக தேவ ஜனங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் தேவ ஜனங்களால் அவர்களது அழைப்பிற்கு ஏற்றபடியான வாழ்வில் நிலைக்க முடியவில்லை. ஊழியர் பார்வையற்றோருக்கு கண்களை திறந்துவிட வேண்டியவராய் அழைக்கப்பட்டார். ஆனால் தேவன், என் தாசனே அல்லாமல் குருடன் யார், இந்த ஜனமோ கெவிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். மற்றவர்களுக்கு பார்வையையும் விடுதலையையும் கொண்டு வர வேண்டியவர்களாயிருந்த மக்கள் தாங்களே பார்வையற்றோராயும் கட்டுண்டவர்களாயும் மாறிவிட்டார்கள். தேவனுடைய ஊழியரின் பங்கை நிறைவேற்றுகின்ற நிலையில் இஸ்ரவேல் இல்லை என்பது தெளிவாகிவிட்டதால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகின்ற வழியாக ஏசாயா இருந்திருக்க கூடுமோ? ஏசாயாவின் இடத்தில் நேரடியாக தேவன் பேசும்போது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். தேவன் தேசங்களுக்கு வெளிச்சமாயிருக்கும்படி இஸ்ரவேலை அழைத்தார். ஆனால் இஸ்ரவேல் தவறிவிட்டது. ஆகவே தேவன் ஏசாயாவிடம், நீதான் இஸ்ரவேல், நீ என் தாசன் என்று சொன்னார். ஆனால் தேவனின் ஆசீர்வாதம் உலகிற்கு வரும் வழியாயிருப்பதற்கு ஏசாயாவால் எப்படி முடியும்? அது தனக்கு மிஞ்சின காரியம் என்று ஏசாயா அறிந்திருந்தான். விருதாவாய் உழைக்கிறேன் என்று அவன் சொன்னபோது, அவன், எனது சின்னஞ்சிறு ஊழியம் ஊழியரின் பங்கை நிறைவேற்றக்கூடும் என்பது எவ்வளவும் சாத்தியமே இல்லை என்ற அர்த்தத்தில்தான் சொன்னான். ஆனால் தேவன் அதற்கு மேலும் சென்றார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். இது சாத்தியமே இல்லாத ஒரு லக்கு. எந்த தீர்க்கதரிசியும் இதை ஒருபோதும் சாதித்ததில்லை, அல்லது அருகாமையில் கூட நெருங்க முடியவில்லை. ஆகவே யார்தான் ஊழியரின் அழைப்பை நிறைவேற்றி தேவ சித்தத்தை செய்ய முடியும்? தேவன் இந்த உலகிற்கு அன்பு, நீதி, வெளிச்சம் மற்றும் இரட்சிப்பை கொண்டு வரப்போகிற நபரை வெளிப்படுத்திய போது ஏசாயா மிகுந்த தடுமாற்றத்துக்குள்ளாகி தான் கண்டதை யாருமே நம்ப மாட்டார்கள் என்று பயந்தான். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அதாவது, நான் கண்டதை உங்களிடம் கூறினால் நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள் என்று ஏசாயா கூறினான். ஏசாயாவால் ஜீரணித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால், தேவனின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராயிருக்கிற ஊழியரானவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாயிருந்தார் என்பதைத்தான். வன்முறை அவர் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. மேலும் அந்த ஊழியரானவர் காண்போர் தங்கள் கைகளால் முகத்தை மறைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உருக்குலைந்து போயிருந்தார். அவரை பார்ப்பதையே அவர்களால் சகிக்க முடியவில்லை. தேவ ஆசீர்வாதத்தின் நம்பிக்கை யார் மேல் சார்ந்திருக்கிறதோ அந்த ஊழியரானவருக்கு நிகழப்போவதை கண்டபோது ஏசாயா அமைதியின்றி நெளிந்திருக்க வேண்டும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பின்பு தேவன், கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று ஏசாயாவை மூச்சு திணறக்கூடிய ஒரு காரியத்தை அவனிடம் கூறினார். கத்தருடைய தாழ்மையுள்ள மனதுருக்கமுள்ள ஊழியரின் மீது பாடுகளை சுமத்துவது எப்படி தேவனுடைய சித்தமாயிருக்க முடியும்? தேவனின் ஊழியர் தவறிவிடுவார் என்று இதற்கு அர்த்தமா? ஏசாயா குழம்பி போயிருக்க வேண்டும். ஆனால் தேவன், கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொன்னார். தேவனின் ஊழியர் தேசங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அது அவரது பாடுகள் மற்றும் மரணத்தின் மூலமாகவே வரும். புதிய ஏற்பாட்டில் இயேசு சாந்தமும் மனதுருக்கமுள்ள தேவ ஊழியராக தெளிவாக அடையாளப்படுத்தப்படுகிறார். அவரது ஊழியம் ஏசாயாவால் உரைக்கப்பட்டதை நிறைவேற்றியது. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்கலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்தை ஜெயங்கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள். மத்தேயு 12:18-21 வரை. இயேசு பார்வையற்றிருக்கும் நமது கண்களை தேவனை அறிகிறதற்கு திறந்துவிட்டு நம்மை கட்டி வைத்திருக்கும் பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். நொறுக்கப்பட்டும் உடைக்கப்பட்டும் தள்ளாடி கொண்டு இருக்கிறவர்களிடத்தில் அவர் மனதுருக்கமுள்ளவர் என்று அறிந்து நீங்கள் அவரை நாடி வரலாம். இதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியர் இயேசு கிறிஸ்துவே. அவர் தம் சீஷர்களிடம், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இயேசுவை அறிந்திருப்பவர்கள் உடைக்கப்பட்ட இந்த உலகிற்குள் சென்று கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவை அறியாத மக்கள் அவர் அளிக்கும் விடுதலையை அனுபவிக்கும் பொருட்டு இயேசுவில் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் பறைசாற்ற வேண்டியவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்து தமது ஊழியர்களை பூமியின் சகல தேசங்களுக்கும் அனுப்புகிறார். அவர் நாமத்தினால் நாம் ஊழியம் செய்யும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் அநேக ஜனங்களின் மீது வரும். அதனால் கிறிஸ்துவும் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார்.